கடந்த சுமார் 50 ஆண்டுகளாக தமிழக மக்களால் உச்சரிக்கப்பட்ட பெயர் ஜெயலலிதா.
தொள்ளாயிரத்து 65 ஆண்டு வெளியான 1000 ஒருவனில் தொடங்கி இன்று வரை 50 ஆண்டுகளுக்கும் மேலாக ஜெயலலிதா தமிழ் மக்களின் மனதில் தொடர்ந்து இருந்து வருகிறார். நீங்கள் ரசித்தாலும் சரி வெறுத்தாலும் சரி, ஜெயலலிதா என்ற அந்த ஆளுமையை நீங்கள் அன்றாட உரையாடலிலிருந்து தவிர்க்க முடியாது. இந்திய அரசியலிலே அதிகம் பிரபலமான, சர்ச்சைக்குள்ளான, தமிழகம் முதல் டெல்லி வரை அனைவரையும் அச்சுறுத்தி ஆட்டுவித்த ஒரு மாநில பெண் தலைவர் என்றால் அது ஜெயலலிதாதான். இன்று அவர் உயிருடன் இல்லை.
தமிழக மக்களாகட்டும் ஊடகங்களாகட்டும் ஜெயலலிதாவின் மரணத்திற்கு பிறகு அவரின் ஆளுமையை, ஆட்சியை எப்படி பார்க்கிறார்கள் என்பது கூர்ந்து நோக்கப்பட வேண்டிய ஒன்று. ஜெயலலிதாவின் மரணத்திற்கு பிறகு வெளிவந்த பெருவாரியான விமர்சனங்களும் கருத்துக்களும் அவருக்கு புகழாரம் சூட்டுவதாகவே
உள்ளன.
இது மரணத்துக்குப் பிறகு மாசு கூறாத தமிழ் மரபின் வெளிப்பாடுதான் என்றாலும், இறந்தவர் அனைவரையும் புனிதர்களாக்கும் மடைமையை தமிழர்கள் மறுபரிசீலனை செய்வதுதான் ஜனநாயகத்திற்கு ஆரோக்கியம் என்றும் பல விமர்சகர்கள் கருதுகிறார்கள்.
கட்சித் தலைவர் என்பவர் ஒரு தனிநபர் மாத்திரம் அல்ல. கட்சித் தலைவராக, மாநிலத்தின் முதல்வராக ஒரு தலைவர் எடுக்கும் முடிவுகள், அவரது நிலைப்பாடுகள் ஆகியன கோடிக்கணக்கான மக்களின் வாழ்வியல் சார்ந்தது. பல தலைமுறைகளை பாதிக்கும் வல்லமை வாய்ந்தது. அந்த வகையில் எமது இந்த நிகழ்ச்சி ஜெயலலிதா என்ற அந்த ஆளுமையை எந்த விருப்போ வெறுப்போ இன்றி ஓர் ஆய்வியல் ரீதியில் நோக்க முயற்சிக்கிறது.
உலகம் சுற்றும் வாலிபனாக இன்று தரணியெங்கும் பவனி வந்து கொண்டிருக்கும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி கடந்த 2014 நடந்த நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் வெற்றி பெற்றார் என்பது அனைவரும் அறிந்ததே.
आपका पूरा हो जाए उसके बाद में मेरा शुरू करूंगा।
பாரம்பரிய அரசியலாலும் ஊழல் பெருக்கத்தாலும் இந்திய மக்கள் சலிப்படைந்திருந்த சூழலில் மோடியாரின் தேர்தல் வெற்றி எதிர்பார்க்கப்பட்ட ஒன்றுதான். என்றாலும் அவர் இந்த அளவுக்கு ஏகோபித்த வெற்றி பெறுவார் என்பதை வலதுசாரி அமைப்புகளே கூட ஆர்வம் கணிக்கவில்லை. ஆச்சரியம் என்னவென்றால், இதுவரைக்கும் பாரதிய ஜனதா கட்சி எட்டி பார்க்காத இடங்களில் கூட மோடியின் அலை கொஞ்சம் தொட்டு பார்த்ததுதான். ஆனாலும் கூட இந்திய துணைக்கண்டத்தையே அட்டுவித்த மோடியின் சுனாமி திராவிட தமிழகத்தில் எடுபடவில்லை. முன்னாள் நடிகையும் அப்போதைய தமிழக முதல்வருமான ஜெயலலிதா தனது ஆளுமையும் வசீகரமும் மோடியாரின் அலையை காட்டிலும் வல்லமை வாய்ந்தவை என்பதை ஆணித்தரமாக நிரூபித்தார். ஜெயலலிதா தலைமையிலான அதிமுக தமிழகத்தில் மொத்தமிருந்த 39 நாடாளுமன்ற தொகுதிகளில் 37 தொகுதிகளை கைப்பற்றியதே இதற்குச் சான்று.
மக்களவை தேர்தலில் வரலாறு காணாத வெற்றியை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வழங்கியுள்ள எனது அன்பார்ந்த தமிழக மக்களுக்கு முதலில் எனது நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழக மக்கள் என் மீதும் நான் தலைமையேற்றிருக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீதும் முழுமையான நம்பிக்கையை வைத்துள்ளார்கள் என்பதனை இந்த தேர்தல் முடிவுகள் உலகிற்கே எடுத்துக்காட்டியுள்ளன.
ஜெயலலிதா 1948 ஆண்டு வசதியான ஐயங்கார் குடும்பத்தில் பிறந்தார். அவரது தந்தை ஜெயராம் தனது கேளிக்கை நடவடிக்கைகளால் குடும்பத்தை வறுமைக்கு தள்ளினார் என்றும், பிறகு மர்மமான சூழலில் ஜெயராம் இறந்து போனார் என்றும் ஒரு செய்தி உண்டு. கணவனை இழந்த ஜெயலலிதாவின் தாய் சினிமா துறைக்குள் துணை நடிகையாக சேர்ந்து குடும்பத்தை காப்பாற்றினார்.
I was brought up in a very traditional way by my grandparents. I was born into a Tamil Brahmin family, an Ayengar family. And I was brought up in a typical orthodox way. He was a gentleman of leisure. My grandfather, that is my paternal grandfather, was the palace surgeon in the court of the Maharaja of Mysore. And he had built up a great fortune. But my father squandered away the family fortune. She was a very beautiful lady. She was working in the secretariat at Bangalore. I had an aunt, my mother's younger sister, who was a very bold and adventurous sort. And after that, she became an actress. Since my aunt was already working in films, a number of producers and directors used to come home to see her. So they happened to see my mother. They were struck by her looks. So mother received a number of film offers, and that's how she came to films.
சிறுவயது முதலே ஜெயலலிதாவின் அழகும் புத்தி கூர்மையும் அனைவரையும் கவர்ந்தன. படிப்பில் கெட்டிக்காரியாக திகழ்ந்த ஜெயலலிதாவுக்கு சட்டம் படித்து வழக்குரைஞராக வேண்டுமென்பதே விருப்பம். ஆனால் தனது 16 வயதில் தாயாரின் வற்புறுத்தலால் திரைத்துறைக்குள் வேண்டா வெறுப்பாக அடியெடுத்து வைக்கிறார்.
என்ன என்ன வார்த்தைகளோ
முதல் படம் வெளிவரும் முன்னரே திரையுலகின் சக்கரவர்த்தியாக திகழ்ந்த எம்ஜிஆரின் காதுகளில் ஜெயலலிதா குறித்த செய்தி சொல்லப்படுகிறது.
60 வயதை தொடும் நிலையில் இருந்த எம்ஜிஆருக்கு 16 வயது சிறுமி ஜெயலலிதாவை நாயகியாய் ஏற்பதில் சிறு தயக்கம் இருந்தாலும் போட்டோ ஷூட்டுக்கு ஜெயலலிதாவுக்கு அழைப்பு விடுக்கப்படுகிறது. சிறுமி ஜெயலலிதாவுடன் இணைந்திருக்கையில் தான் வயது குறைந்தவராக தோற்றம் அளிப்பதாக எம்ஜிஆர் உணர்ந்ததாகவும் சொல்லப்படுகிறது. விளைவாக 1001 படத்தின் மூலமாக எம்ஜிஆரின் கதாநாயகி ஆகிறார் ஜெயலலிதா.
நீ ஆயிரத்தில் ஒருவன்
அடுத்த 8 ஆண்டுகளில் எம்ஜிஆர் ஜெயலலிதா இணை 28 படங்களில் ஜோடியாக நடிக்கிறது. எம்ஜிஆருடன் அவரின் நாயகியாக அதிக படங்களில் நடித்தவர் ஜெயலலிதாதான். எம்ஜிஆருக்கும் ஜெயலலிதாவுக்குமான நிஜ வாழ்க்கை உறவு குறித்து பல கருத்துக்கள் நிலவினாலும் ரசிகர்களை பொறுத்த மட்டிலும் ஜெயலலிதாதான் எம்ஜிஆரின் வாரிசு.
My life itself has been one big battle, one big struggle so far. But neither my mother nor anyone else in my family were ever involved in politics. So it's a good thing I didn't know beforehand that this is the kind of life I would have to lead. Otherwise, probably, I would have tried to run away. Yes. I didn't really have much choice. I didn't have much say in my choice of career. Because, as you know, first I was a part of the film industry. That was due to the influence of my mother. And the only reason I got involved actively in politics was due to my political mentor, Mr. M.G. Ramachandran. So left to myself, probably, I wouldn't have chosen either of these careers.
பேராசிரியர் சாரா டிக்கி எம்ஜிஆரின் ரசிகர்கள் ஜெயலலிதாவை அண்ணி என்று பாசத்தோடு அழைப்பதாக குறிப்பிடுகிறார்.
திருவளர் செல்வியோ நான் தேடிய தலைவியோ, நீ தென்பாங்கு திருமகளோ, பண்பாடும் குலமகளோ, தென்பாங்கு திருமகளோ, பண்பாடும் குலமகளோ, எல்லாம் உன்னோடு தானோ. திருவளர் செல்வியோ நான் தேடிய தலைவியோ.